முதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலகம் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் புத்தக மதிப்புரை பகுதி 53 இந்திய தொழில்துறை ஹீரோக்கள் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 நேயர்களுக்கு வணக்கம். நான் கோசாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் உலக நிர்வாகி. நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்வில் இன்று நாம் கேட்க இருப்பது குண்டில்குமார் எழுதிய இந்திய தொழில்துறை ஹீரோக்கள். இந்த நூலினை சங்கர் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. 2009 வெளியிடப்பட்ட நூலின் விலை 150 ரூபாய். 256 பக்கங்கள் கொண்ட நூல். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா சக்கைபோடு போட்டு வருகிறது. அமெரிக்காவில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிற நிலையில் இந்தியாவில் ஜே ஜே வென்று ஆரவாரமாக அர்ப்பரித்து வருகிறது. இது எப்படி சாத்தியம்? உழைப்பு, அதாவது வெறுமனே உடலால் உழைக்கும் உழைப்பல்ல, மூளையை உபயோகித்து வெற்றியை குவிக்கும் புத்திசாலியான அயராத உழைப்பு. இதனை பயன்படுத்தி முகேஷ் அம்பானி உலக கோடீஸ்வரன் பட்டியலில் 4வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். லட்சுமி மிட்டல் இங்கிலாந்தில் வசித்து உலக நாடுகளில் இரும்பு தொழிலை வெற்றிகரமாக நடத்துவதாலும் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் என்பதால் இந்த பட்டியலில் 5வது இடத்தை பெற்று நாம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். இன்னும் விப்ரோ அசிம் பிரேம்ஜி, அனில் அம்பானி, ஏர்டெல் சுனில் மிட்டல், டிவிஎஸ் வேணு சீனிவாசன், இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, ரத்தன் டாடா, வெண்மை புரட்சியாளர் வர்கீஸ் குரியன் என்று எழுதி கொண்டே போகலாம். இவர்கள் எப்படி உயர்ந்தார்கள், தங்கள் நிறுவனத்தை எப்படி வளர்த்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள துடிப்பான இளைஞர்கள் ஆர்வமாக இருப்பார்கள். உலகமயமாக்கல் அல்லது தாராளமயமாக்கல் 1990 இந்திய பொருளாதாரத்தின் தன்வசம் எடுத்துக்கொண்டது. அதுவரையில் எதற்கும் கட்டுப்பாடுதான். அமெரிக்காவிலிருந்து ஊசி ஒன்றை எடுத்து வர வேண்டுமென்றாலும் அதற்கும் கடுமையான கட்டுப்பாடு. சிங்கப்பூரிலிருந்து சீப்பை கூட உங்களால் எளிதில் எடுத்து வர முடியாத நிலை. சோனி, பேனாசோனிக் போன்ற புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களில் தயாரிப்பு எதனையும் அத்தனை எளிதாக கொண்டு வந்து விட முடியாது. வரி விதித்து தீட்டி விடுவார்கள். பரவாயில்லை என்று சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு சோனி தொலைக்காட்சி பெட்டியை கொண்டு வந்து என்ன கிளாரிட்டி, வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் தாப்பா என்று தொடை தட்டி சந்தோஷப்படுவார்கள். இதில் இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், அந்த தொலைக்காட்சி பெட்டியில் சின்னதாக ஒரு ஐசி போனாலும் அப்புறம் அதனை குப்பை தொட்டியில் எரிந்துவிட வேண்டியதுதான். மெக்கானிசனம் கேட்டால் அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இங்கே கிடைக்காது என்பார்கள். உலக தரத்திற்கிணையாக இன்றும் நம் நாட்டு நிறுவனங்கள் பல செயலாற்றி வருவது பெருமைக்குரிய விஷயம். இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் ஃபோர்ஸ் பத்திரிகை 1917 அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. இந்த இதழ் பில்லியனர்கள் மற்றும் அவர்களின் சொத்துக்கள், குறிப்பாக விளையக்கூடிய வீடுகள், வாழ்விடங்கள் பற்றிய பட்டியல்களை வெளியிடுகிறது. உலகில் அதிகம் பார்க்கப்படும் வணிக வலைத்தளம் இதுவே ஆகும். 2009 நவம்பர் மாதத்தில் 100 இந்திய பணக்காரர்களின் பட்டியல் ஒன்றில் தயாரித்து வெளியிட்டது. அந்த பட்டியலில் இந்தியர்களில் அதிக சொத்து மதிப்பு கொண்ட வரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர். முதல் வரிசையில் ரிலையன்ஸ் தொழில் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி ஜொலிக்கின்றார். 2வது இடத்தில் லண்டன் வாழ் இந்தியரும் இரும்பு எக்கு தொழில் மன்னருமான லட்சுமி மிட்டலும், 3வது இடத்தில் அனில் அம்பானியும், 4வது இடத்தில் விப்ரோ நிறுவன தலைவர் அசிம் பிரேம்ஜியும் இடம்பெற்றார். ஆசியாவைச் சேர்ந்த பணக்காரர்கள் பட்டியல் முதல் 25 பேர்களில் 10 பேர் இந்தியர்கள். சீனா, இந்தியா, துருக்கி மற்றும் தென்கொரியா உட்பட 11 நாடுகளில் முந்தைய ஆண்டுகளை விட பணக்காரர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது. இதில் வியப்புக்குரிய செய்தி என்னவென்றால், கடந்த ஆண்டு 45% இருந்த அமெரிக்காவைச் சேர்ந்த பணக்காரர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 40% குறைந்துள்ளது. தொழில் முனைவோராக விரும்புபவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்பவர் திருபாய் அம்பானி. மிகச் சாதாரண நிலையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து ரிலையன்ஸ் என்னும் மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய மாமனிதர் அதிர்ஷ்டத்தால் வந்ததல்ல, உழைப்பால், விடாமுயற்சியால் இந்தியாவில் பங்கு முதலீடு பழக்கத்தை பரவலாக்கிய பெருமைக்குரியவர் திருபாய் அம்பானி. குஜராத் மாநில கூங்காஸ்வாடா என்னும் கிராமத்தில் 1932 டிசம்பர் 28வது பிறந்த திருபாய் பள்ளிப்படிப்பை பொருளாதார வசதியின்மை காரணமாக பாதியிலேயே முடித்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதுவே அவரது மனதில் ஒரு தீவிரமான அபிலாசையை ஏற்படுத்தியது. ஏழ்மை நீங்க வேண்டும், கோடீஸ்வரனாக மாறி அத்தனை ஆனந்தங்களையும் கண்டறிந்து அனுபவித்து மகிழ வேண்டும், இப்படி ஒரு வெறி ஏற்பட்டது திருபாய் அம்பானி அவர்களுக்கு. அவர் கிராமத்திற்கு அருகே கிர்னர் என்ற மலை ஒன்று உண்டு. அங்கு பழமையான இந்து கோயில். அதற்கு ஒவ்வொரு வாரமும் கடைசி நாட்களில் கூட்டம் அலைமோதும். இது திருபாய் மனதிற்குள் வேறு விதமான எண்ணத்தை தோற்றுவித்தது. இங்கே ஏதாவது வியாபாரம் செய்தால் என்ன என்ற எண்ணம் தின்பண்டங்களை மலையடிவாரத்தில் பரப்பி விற்பனை செய்ய தொடங்கினார். 1949 திருபாய் அம்பானி தனது 17 வயதில் ஏமன் நாட்டில் வேலை கிடைத்தது. மாதச்சம்பளம் 300 ரூபாய். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தீவிரமாக உழைத்தார். அவர் வேலை பார்த்த ஏ பெசி அண்ட் கோ நிறுவனம் அவரது சுறுசுறுப்பு கடின உழைப்பை கண்டு அவருக்கு பல பதவி உயர்வுகள் அளித்தது. கப்பல் மற்றும் விமானங்களில் சரக்குகளை ஏற்றும் பிரிவின் பொறுப்பாளராக இருந்தார். அவருக்கு பிரவீன் பாய் தக்கர் என்ற நண்பர் கிடைத்தார். 1953 பிரவீன் பாய் தனியாக ஒரு கடையை தொடங்கினார். கடையின் பெயர் ரிலையன்ஸ் ஸ்டோர். ரிலையன்ஸ் என்றால் நம்புதல் என்று பொருள். 1954 தாயகம் திரும்பிய அம்பானிக்கு திருமணம் நடந்தது. கோகிலா பெண் என்ற பெண்ணை மணந்தார். திருமணத்திற்கு பிறகு ஏமன் சென்ற திருபாய் அம்பானிக்கு அந்த நாட்டில் புழக்கத்தில் இருந்த ரியால் நாணயம் முற்றிலும் வெள்ளியால் ஆனது. ஒரு முறை தற்செயலாக அந்த வெள்ளி நாணயத்தை எடை போட்டு பார்த்தபோது அது இங்கிலாந்து நாட்டு வெள்ளியின் மதிப்பை காட்டிலும் அதிகமாக இருப்பது தெரிந்தது. வேறு வேறு நாணயங்களை எடை போட்டு பார்த்தார். அனைத்தும் அப்படியே இருந்தது. அவருக்கு ஒரு விபரீதமான எண்ணம் தோன்றியது. அப்படி என்ன விபரீதமான எண்ணம்? ரியால் வெள்ளி நாணயங்களை உருக்கி வெள்ளி கட்டியாக்கி இங்கிலாந்து நாட்டு டாலருக்கு விற்றால் லாபம் குறையை பித்து கொண்டு கொடுக்கும் என்று. நண்பர்கள் பலரிடமும் வெள்ளி ரியால் நாணயத்தை வாங்கி அதனை முழுவதும் உருக்கி வெள்ளி கட்டிகளாக்கி விற்பனை செய்தார். உண்மையான மதிப்பை காட்டிலும் பல மடங்கு லாபம் கிடைத்தது. இந்த சட்டமீறல் அரசுக்கு தெரிய வந்ததை அடுத்து அதனை விட்டுவிட வேண்டிய நிர்பந்தம். அதற்குள் நிறைய லாபம் பார்த்து விட்டார். 25 வயதில் இந்தியா திரும்பினார். ஏதாவது செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறி கையிலிருந்த 15,000 ரூபாய் முதலீட்டில் ஒரு சிறிய தொழிலை தொடங்கினார். கிராம்பு, ஏலம், மிளகு உள்ளிட்டவைகளை ஏற்றுமதி செய்யும் தொழில். அதற்கு மேற்காசிய நாடுகளில் நல்ல வரவேற்பு இருந்தது. அதனை தொடங்கினார். அரபு நாட்டு கோடீஸ்வரர்கள் தங்கள் வீடுகளில் ரோஜா வளர்க்க ஆசைப்படுவதாகவும் அதற்கான மண் வசதி இல்லாததால் திணறி வருவதாகவும் அறிந்தார். நினைத்ததை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செய்து முடிக்கும் குணம் அவருக்கு இருந்தது. மண் வியாபாரத்தை தொடங்கி கொழுத்த லாபம் கிடைத்தது. அவரை பொறுத்த மட்டில் குறைந்தபட்சம் 50% அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற கொள்கை வைத்திருந்தார். 1959 தனது உறவினர் சம்பக் லால் தமானி என்பவரை கூட்டு சேர்த்து கொண்டு ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் என்னும் புதிய நிறுவனத்தை தொடங்கினார். ஏமனில் தனது நண்பர் பிரவீன் பாய் தாக்கர் வெற்றிகரமாக நடத்திய ரிலையன்ஸ் பெயரையே தனது நிறுவனத்துக்கும் சூட்டினார். வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டதால் சில ஆண்டுகளில் நல்ல முன்னேற்றம் கண்டார். வருவாய் பெருகியது. 1968 அல்டாமவுண்ட் சாலையில் 5 அறைகள் கொண்ட விலை உயர்ந்த அடுக்கு வீடு ஒன்றினை சொந்தமாக்கினார். 1970 அம்பானி மொத்த சொத்து மதிப்பு சுமார் 10 லட்சம் தான். 2007 அம்பானி குடும்பத்தின் இணைந்த சொத்துக்கள் 60 பில்லியன் டாலர்களாகி உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் என்னும் பெருமையும் பெற்றது. அசிம் பிரேம்ஜி சர்வதேச கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 28 இடத்தில் இருப்பதாக 2010 ஃபோர்ப்ஸ் பத்திரிகை கணிப்பில் தெரிய வந்துள்ளது. அவரது சொத்து மதிப்பு 17 பில்லியன் டாலர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரது தந்தை முகமது ஹசம் பிரேம்ஜி பரம்பரை தொழிலான அரிசி வியாபாரம் செய்து வந்தார். அரிசி ஏற்றுமதியில் புதிய சட்டத்திட்டங்கள் அரிசி வியாபாரம் செய்ய முடியாத நிலை. நமது மக்களுக்கு அரிசி அளிக்க முடியவில்லை என்றால் இது அவர்களது மற்றொரு தேவையான எண்ணெயை அளிக்க முயற்சிக்கலாம் என ஹசம் பிரேம்ஜி வெஸ்டர்ன் இந்தியா வெக் ப்ராடக்ட்ஸ் அதாவது விப்ரோ மேற்கத்திய தாவர எண்ணெய் தயாரிப்பு என்ற நிறுவனத்தை 1945 துவக்கினார். மும்பையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜல்கான் மாவட்டம் அல்வானார் என்ற சிறிய நகரில் தொடங்கப்பட்டது. சன்ஃப்ளவர் எனும் வனஸ்பதி இங்கு தயாரிக்கப்பட்டு நாடெங்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடக்க காலத்தில் 4 கோடியாக இருந்தது. தற்போது 400 கோடியாக வலுப்பெற்றது. ஹசம் பிரேம்ஜி பொதுநல அமைப்புகளில் அதிகாரம் உடையவர். மாநில மின்வாரிய தலைவர், இந்திய ரிசர்வ் வங்கி, எல்ஐசி உள்ளிட்ட நிர்வாக குழுக்களில் முக்கியமான பொறுப்புகள், மும்பை உணவு தானிய வணிகர்கள் சங்கத்தில் முக்கிய பங்கு, இப்படி அநேக பிற பணிகளை ஏற்றுக்கொண்டு தனது நிறுவன பொறுப்பை நம்பிக்கைக்குரிய மேலாளரிடம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஹசம் பிரேம்ஜி தனது 51 வயதில் இயற்கை எய்தினார். அதன் பிறகு விப்ரோ நிறுவனத்தின் பொறுப்பை அசிம் பிரேம்ஜி ஏற்றார். பொறுப்பேற்ற பொழுது அசிம் பிரேம்ஜி உறுதி தெரிவித்த 4 கோடி ரூபாய் விற்பனையை 4,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்து சாதனை செய்வது, அதற்கு பணத்திற்கேற்ற தரம், தகுதிக்கு மதிப்பு, சேவையில் நேர்மை ஆகியவற்றை தாரக மந்திரமாக ஏற்று செயல்படுவது என்ற செயல் திட்டத்தை செயல்படுத்தினார். 1975 வரை வனஸ்பதி தொழில் மட்டுமே இருந்தது. அப்போது விப்ரோவிற்கு போட்டி நிறுவனங்களாக கோத்ரேஜ் மற்றும் இந்துஸ்தான் லீவர் மட்டுமே. தனது தயாரிப்பின் விற்பனையை அதிகரிக்க புதிய யுக்தியை கையாண்டார். சிறிய பாக்கெட்டுகளில் வனஸ்பதி விற்பனை செய்வது என்பதே அந்த யுக்தி. இடைத்தரகர்களை பயன்படுத்தாமல் சில்லறை வியாபாரிகளுடன் நேரடி தொடர்பு ஏற்படுத்தி விற்பனையை அதிகரித்தார். ஐடி என்றும் தகவல் தொழில்நுட்பத்தின் முதன் முதலாக தைரியமாக நுழைந்தது விப்ரோ. 1980ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ரஷ்யாவுடன் பெரிய அளவில் பர்சனல் கம்ப்யூட்டர் வியாபாரம் ஏற்பட்டது. அவரது வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது. 1990ஆம் ஆண்டில் சாஃப்ட்வேர் என்னும் மென்பொருள் ஏற்றுமதி அதிக அளவில் இருந்தது. ஆனால் ஹார்டுவேர் என்னும் வன்பொருள் விற்பனை படு கம்மி. அதனால் மென்பொருள் ஆய்வுக்கூடம் ஒன்றின் இணைந்து டெலிகம்யூனிகேஷன் போன்ற அதிக லாபம் ஈட்டக்கூடிய செயல்திட்டங்களில் சிறப்பு அறிவுத்தன்மை வழங்கும்படி செய்தார். இதன் மூலம் தரமான மென்பொருள் சேவையை வழங்கும் நிறுவனம் என்ற முறையில் உலகின் மிக உயர்ந்த அங்கீகாரமான SEI CMM லெவல் 5 பெற்றது விப்ரோ. ஐடி துறையில் சீனா சிறந்து விளங்குகிறது என்ன காரணம் என்பதையும் என்ன பலவீனம் என ஆராய்ந்து ஐடி தயாரிப்பில் சீனர்கள் நம்பியிருப்பது சின்னஞ்சிறு நிறுவனங்களை மட்டுமே. இதன் காரணமாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் அவர்களால் ஒப்பற்ற தரத்தை வழங்க முடியவில்லை. திட்ட மேலாண்மை அறிவியலில் அவர்கள் பூஜ்ஜியம் என்பதை அசீம் பிரேம்ஜி உணர்ந்து கொண்டார். இந்தியாவில் பொறியியல் கல்வி முறை திருப்திகரமாக இல்லை. இந்த தரமற்ற கல்வியால் ஒப்பற்ற பொறியாளர்களை பெற முடியவில்லை. IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை விடவும் சிறப்பான கல்வி அமைப்பு தேவை என்று அப்படியே ஒரு கல்வி அமைப்பையும் ஏற்படுத்தினார். தமது நிறுவனத்தில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பொறியாளர்களுக்கு அங்கேயே கட்டாய பயிற்சி அளித்தார். இதற்காக ஆண்டொன்றிற்கு 60 கோடி ரூபாய் அளவிற்கு செலவாவதை அவர் பொருட்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட உயர் சிந்தனைகளை செயல்படுத்தியதன் மூலம் இந்தியாவில் 50% மென்பொருள் வளர்ச்சியில் கணிசமான பங்கினை விப்ரோ கைப்பற்றியது. தற்போது மென்பொருள், வன்பொருள், மருந்து பொருட்கள், சோப்பு, குழந்தைகளுக்கான சாதனங்கள், வனஸ்பதி உள்ளிட்ட பல்வேறு தயாரிப்புகளை விப்ரோ வழங்கி வருகிறது. விப்ரோ டெக்னாலஜி நிறுவனத்தில் மட்டும் 98,391 பேர் பணியாற்றுகிறார்கள். இந்நிறுவனத்தின் 2009ஆம் ஆண்டின் வருமானம் 4.98 மில்லியன் அமெரிக்க டாலர். நிகர லாபம் 0.82 பில்லியன். சொத்து மதிப்பு 5.38 பில்லியன் அமெரிக்க டாலர். விப்ரோ ஊழியர்களை கிட்டத்தட்ட அதன் முதலாளிகளாகவே அசீம் மாற்றினார். ஆம், ஊழியர்களில் 70% பேர் அந்நிறுவனத்தின் பங்குதாரர்களாக உள்ளனர். அதன் பணியாளர்களில் சுமார் 9,000 பேர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலாக வருமானம் ஈட்டுகின்றனர். வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி ஏற்படுத்திய பெருமைக்குரியவர் டாக்டர் வர்கீஸ் குரியன். பால் பவுடர் என்று பால் சம்பந்தமான பொருட்கள் என்றாலே அமுல் என்று இந்தியாவில் உள்ள அனைவரையும் சொல்ல வைத்தவர். 1921ஆம் ஆண்டு நவம்பர் 26 கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பிறந்தவர். மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்து குரியன் அமெரிக்க மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றார். குஜராத் மாநிலம் ஆனந்த் என்னும் ஊரில் அரசு வேலை, மாத சம்பளம் ரூபாய் 300, சம்பளம் குறைவு, வேலை சிற்றூரில் என்பதால் மறுத்துவிட்டார். குரியன் கட்டாயம் அந்த பணியில் சேர்ந்தே ஆக வேண்டும், இல்லையேல் 30,000 அபராதம் செலுத்த வேண்டும் என்று அதிகாரி மிரட்டல் விட்டார். அந்த வேலையை ராஜினாமா செய்து கடிதத்தை அனுப்பி வைத்தார். அவரது முகவரியை தேடி பிடித்து அவரை அழைத்து வர பணியாளர் சென்றனர். அந்த முகவரி நாட்டின் நிதி அமைச்சர் வீடாக இருந்ததும் பெரிய இடத்து விவகாரமாயிற்று என்று குரியனின் மாத சம்பளத்தை 600 ரூபாயாக உயர்த்தி பணிக்கான மறு உத்தரவு அனுப்பப்பட்டது. அரைகுறை மனதுடன் அதற்கு ஒப்புக்கொண்டார். 1949ஆம் ஆண்டு ஆனந்த் என்னும் சிற்றூரில் பால் நிறுவனத்தில் பால் பண்ணை பொறியாளராக பொறுப்பேற்றார். அவர் கிறிஸ்தவர் என்பதும் புலால் உண்பவர் என்பதாலும் தங்க வீடு கிடைக்கவில்லை. வேறு வழியின்றி பால் பண்ணை அருகிலேயே ஒரு சிறு கொட்டகையில் தங்கினார். குஜராத் மாநிலத்தில் விவசாயம் சிறந்து விளங்கியது. பசு வளர்ப்பும் அங்கு அதிகம். முறைப்படுத்தப்படாமல் இருந்து வந்ததால் பால் தொழில் பெரும் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தது. இந்த பிரச்சனையை தீர்க்க சர்தார் வல்லபாய் பட்டேல், அவரது ஆலோசகர் மொராஜி தேசாய் ஆகியோர் முனைந்து கைரா மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்த் என்னும் சிற்றூரில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் 1946 துவங்கப்பட்டது. இங்கே ஆரம்பத்தில் வெறுப்புடன் பணியாற்ற வந்த குரியன் மனம் மாறி தனது சொந்த விருப்பத்துடன் இந்த கூட்டுறவு சங்கத்திற்கு அநேக சேவைகளை செய்ய தொடங்கினார். முதல் முயற்சி ரூபாய் 50,000 மதிப்பீட்டில் பண்ணையை புதுப்பிப்பதுதான். அதாவது பதப்படுத்துதல் நவீன முறை ஏற்படுத்தினார். அதன் காரணமாக பால் தேவை அதிகரித்தது. விவசாய தொழில் ஈடுபடுவோர் எண்ணிக்கை கூடி 15 லட்சமாக அதிகரித்தது. ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது 2 பசுக்கள் இருந்தன. இங்கு உற்பத்தியாகும் பாலை வாங்கி வெளியூருக்கு குறிப்பாக மும்பைக்கு அனுப்புவதற்கான சிறு வியாபாரிகள் ஏராளமாக இருந்தார்கள். அதன் மூலம் கிடைக்கும் லாபம் அனைத்தும் அவர்களுக்கே. இது வர்க்கீஸ் மனதை மிகவும் பாதித்தது. இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய அதிகம் பால் குளிர்காலத்தில் உற்பத்தியாகும், அதனை மும்பைக்கு அனுப்பும் போது திரும்ப அனுப்பும் அந்த பால் வீணாகும். பாலாக இருந்தால் தானே வீணாகும், அதனை பாலக பொருட்களாக மாற்றி அமைத்தால் என்ன என்பதை செயல்படுத்த 1953ஆம் ஆண்டில் கைரா மாவட்ட கூட்டுறவு சங்கத்தில் 53 கிராம கூட்டுறவு சங்கங்களைச் சேர்ந்த 10,600 பேர் உறுப்பினர்களாக சேர்த்தார்கள். பால் உற்பத்திக்காக 23,000 எருமை மாடுகள் வாங்கப்பட்டன. பாலக பொருட்களான வெண்ணெய், நெய் ஆகியவற்றை டீயில் அடைத்து சந்தையில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டார். அது மிகப்பெரிய வெற்றியை தந்தது. 1955 ஆண்டு கூட்டுறவு தரக்கட்டுப்பாட்டுத்துறை இச்சங்கத்தின் பால் பொருட்களுக்கு ஒரு புதிய அழகான அனைவரையும் வசீகரிக்கும் பெயர் ஒன்றை சூட்டியது. அது அமுல். அமுல்யா என்றால் சமஸ்கிருதத்தில் விலை மதிப்பற்றது என்று பொருள். 1963 ஆண்டில் அமுல் பொருட்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. அரசின் ஆதரவுடன் தேசிய பால் பண்ணை மேம்பாட்டுக் கழகம் என்னும் சுயமாக இயங்கும் அமைப்பை உருவாக்கப்பட்டது. லால் பகதூர் சாஸ்திரியின் வெண்மை புரட்சியை ஏற்படுத்த தற்போதைய பால் உற்பத்தி 3 மடங்கு அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும். அதனால் கிராமப்புறத்தில் சுய வேலைவாய்ப்பு பெருகும். 173 கூட்டுறவு சங்கங்கள் அமைந்தன. 22 மாநிலங்களில் மாநில ஐக்கிய அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. 1969 ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் ஆசை நிறைவேறும் விதமாக வெண்மை புரட்சியை வெற்றிகரமாக ஏற்படுத்தி சாதனை படைத்தார் வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சி காரணமாக நிலமற்றவர்கள் கூட ஒரே ஒரு கால்நடை மூலம் பயனடைய முடியும் என நிரூபித்துள்ளதாக உலக வங்கி 1998 ஆண்டு பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளது. நூலின்றி அமையாத உலகம் என்ற நிகழ்விலே இதுவரை இந்திய தொழில்துறை ஹீரோக்கள் என்ற நூலின் மதிப்புரையை கேட்டீர்கள். அனைவருக்கும் நன்றி.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலகம் நிர்வாக இயக்குனர் திரு கோ சாமிநாதன் அவர்கள் இந்திய தொழில்துறை ஹீரோக்கள் என்ற தலைப்பில் வழங்கிய உரையை கேட்டோம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.